ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய செய்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தைகள் 36 தொடங்கி 40 முடிய. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோம்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இவ்வுலகை மறைத்து இறைவனில் நிலைத்து நிற்போம். அசிசி நகரிலே உதித்து உலகமே அறியும் வண்ணம் ஒரு புனிதர் உருவாகினார். அவருடைய பெயர்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். அமைதியின் அரசரான இயேசுவினுடைய அழைப்பினை ஏற்று ஏழ்மையின் ஊற்றான அவருடைய வழித்தோன்றலாக தன்னுடைய உடனிருப்பை முழுவதுமாக உணர்கிற சீடராக மாறி என்றென்றும் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஆவலிலே உருவானவர்தான் புனித பிரான்சிஸ் சவேரியார். அவர் வாழ்ந்த அந்த உலகத்தை மறைத்துவிட்டு ஆண்டவரே என்னுடைய உலகம் என்று மாறுகிற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர். பணம், பதவி, பட்டம், பணக்கார நண்பர்கள், ஆசை, வாணிகத்தின் மீது மோகம், பணக்கார நண்பர்களுடைய மேம்போக்கான எண்ணங்கள், மேலோட்டமான பண்புகள், உலகத்தின் மீதான ஆசை, உலக போக்கிலான ஆடம்பர வாழ்க்கை என்று சொல்லி இந்த உலகத்தையே மையப்படுத்தி கடவுளை மறைத்து வாழ்ந்த இந்த புனித அசுசியார் எப்பொழுது கடவுள்தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம் என்று உணர்ந்து கொண்டாரோ அன்று தொடங்கி தன் வாழ்வு முழுவதுமாக இந்த இறைவனை ஏற்றுக்கொண்டவராக இந்த உலகத்தை மறைத்து உலகத்தை படைத்த இறைவனை தன் கண்முன்னாக வைத்து நடைபயின்றவராக அவருடைய வாழ்க்கையை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசித்த முதல் வாசகமும் நற்செய்தி பகுதியும் ஒரே ஒரு கருத்தை தான் ஆழமாக இன்றைய நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இந்த உலகம் என்பது கடவுளால் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். இந்த ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதருக்கும் ஆண்டவரின் படைப்பான இந்த உலகத்திற்கும் இடையேயான இடைவெளி எவ்வளவு இருக்கிறது, அல்லது நெருக்கம் எவ்வளவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இன்றைய நற்செய்தி பகுதி மிக தெளிவான ஒரு அழைப்பை கொடுக்கிறது. அது என்னவென்றால், நாம் கடவுளை சார்ந்து இருக்கிறோமா, அல்லது கடவுளின் படைப்பான இந்த படைப்பு பொருட்கள் முழுவதையும் சார்ந்து நிற்கின்றோமா என்கிற கேள்விதான். இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது நாம் ஒரே ஒரு கருத்தை தான் ஆழமாக உள்ளத்திலே உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகம் என்பது கடவுளுடைய பார்வையிலே ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவருமே ஆசீர்வாதத்தினுடைய பெட்டகமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனித படைப்பு முழுவதுமே படைத்த கடவுளை மறைத்துவிட்டு, படைத்த கடவுளை மறந்துவிட்டு படைப்பு பொருட்களின் மீது அதிக கவனம் செலுத்துவதால் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை இழக்கின்ற மக்களாக மாறியிருக்கிறோம் என்கிற சிந்தனையை இன்றைய நாளிலே இந்த கல்வாரி பள்ளி நமக்கு வழங்குகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய முதல் திருமுகத்திலே, தந்தையரே, பிள்ளைகளே, சிறுவரே, இளையோரே என்று சொல்லி வகை வகையாக பிரித்து வைத்து அவர்களிடத்திலே இவ்வாறாக சொல்லுகிறார். நீங்கள் வலிமை மிக்கவர்கள், நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டவர்கள், நீங்கள் கடவுளுடைய அருளை கண்டடைந்தவர்கள், நீங்கள் தீயோனை வென்றவர்கள், நீங்கள் கடவுள் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை முழுவதுமாக அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் தந்தையே உங்களுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பலவிதமான இறை சார்புமிக்க செய்திகளை அங்கே யோவான் கொடுக்கிறார். ஆனால் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே அடிபட்டு போகிறது. அதையும் அவர் சொல்ல மறுக்கவில்லை. ஏனென்றால் மூன்று விதமான காரியங்களால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவருமே கடவுளை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். முதலாவதாக உடல் ஆசை, இரண்டாவதாக இச்சை நிறைந்த பார்வை, மூன்றாவதாக செல்வ செருக்கு. இது மூன்றும் எப்பொழுது நம்மை சுற்றி சுற்றி வருகின்றதோ அப்பொழுது மூவொரு இறைவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற மக்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், நீங்கள் இந்த உலகத்தின் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உலகத்தின் பால் ஈர்க்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறீர்கள். அப்பொழுது கடவுளை மறைத்து வாழுகின்ற இந்த உலகத்தின் மீது தன்னுடைய பார்வையை பதித்து கவனம் செலுத்துகிற மனிதனாக நீங்கள் உருவாகிவிட்டதால் கடவுளின் திருவுளம் ஏது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாத மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். இது உண்மையிலே தவறு. மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கடவுளை முன்னுக்கு நிறுத்த வேண்டுமே ஒழிய கடவுளின் படைப்பை முன்னுக்கு நிறுத்தக்கூடாது என்பதைத்தான் முதல் வாசகம் மிக ஆணித்தனமாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. எதை நான் தவறு என்று சொன்னேனானால், இந்த உலகத்தின் மீது காட்டிய கவனம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த மிக பெரிய தவறாக இருக்கிறது. அன்பிற்கு இனியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி அதற்கான விடையை கொடுப்பதாக நாம் பார்க்கின்றோம். யார் ஒருவர் கடவுள் சார்ந்த வாழ்வு வாழ்கிறார்களோ அவர்கள் உலகத்தின் மீது காட்டுகிற கவனத்தை மறைத்து விடுகிறார்கள் என்பதை இந்த அண்ணா என்கிற பெண்மணியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை மிக ஆடம்பரமாகவும் அழகாகவும் கொண்டாடி மகிழ்ந்த நாம் எந்த அளவு இந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ள குடிலில் வரவேற்றிருக்கிறேன் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்க அழைப்பு கொடுக்கிறது இந்த நற்செய்தி. காரணம், உலகத்தின் மீது நம்முடைய கவனம் ஆழமாகவும் அதிகமாகவும் செல்வதால் அங்கே ஆண்டவரை நாம் மறைத்து விட்டோமோ என்கிற அச்ச உணர்வு ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு தென்படாமல் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கு இனியவர்களே, இந்த அண்ணாவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த பெண்மணி உலகத்தில் வாழ்ந்தவர், ஆனால் உலகை மறைத்துவிட்டு கடவுளை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஐந்து விதமான செயல்பாடுகளை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக, அல்லும் பகலும் அவர் ஆலயத்திலிருந்து திருப்பணி செய்கிறார் என்றால் அவருடைய கண்ணுக்கு முன்பாக ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறார். இரண்டாவதாக நோம்பிருந்து ஜெபிக்கிறார். தன்னுடைய உடலையே அவர் வருத்தி கொள்கிறார் என்றால் இந்த உலகத்தின் பால் ஈர்க்கப்படாமல் ஆண்டவரின் பால் ஈர்க்க வேண்டும் என்கிற ஆவல் அவருக்குள்ளே இருந்திருக்கிறது. மூன்றாவதாக மன்றாடுகிறார். ஆண்டவரிடத்தில் இருந்தால் மட்டும்தான் நாம் மன்றாட முடியும். ஆண்டவரை விட்டு விலகி இருந்தோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் எவையெல்லாம் நமக்கு தேவையோ அவற்றின் பின்னாக செல்லுகிற செம்மறி ஆட்டுக்கூட்டமாக தான் மாறிப்போயிருப்போம். நான்காவதாக ஆண்டவரை அவர் புகழ்ந்து பாடுகிறார். யார் ஒருவர் ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி வருகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் ஆண்டவரை புகழ்ந்து பாட முடியும். மற்ற எல்லோருமே, உலகத்தின் பால் ஆசை வைத்திருக்கிற எல்லோருமே, என்னுடைய முதலாளி, என்னுடைய சக பயணி, என்னுடைய சக தோழர், எனக்கு யாரெல்லாம் தேவையோ அவர்களை புகழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர ஆண்டவரை புகழ்வதற்கு அவர்களுடைய வாய் நிச்சயமாக ஏழெடுக்காது. இறுதியாக அவர் ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்திலே பேசுகிறார். யார் ஒருவர் இந்த ஆண்டவர் எனக்கு தேவை, இந்த ஆண்டவரை மட்டும்தான் என்னுடைய கண்ணுக்கு முன்பாக நான் மறைக்காமல் வைத்திருக்கிறேன் என்று முடிவு எடுக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் ஆண்டவரை குறித்த பலவிதமான நல்ல காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இந்த உலகத்தின் மீது கவனம் செலுத்துகிறவர்கள் புறணி பேசுவார்கள், புறம் கூறுவார்கள், குற்றம் சாற்றுவார்கள், குற்றவாளிகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் இறைசுவல் பிரியமானவர்களே, இந்த அண்ணாவின் வாழ்க்கை ஆண்டவரை மறைக்காமல் மறுக்காமல் வைத்திருந்த ஒரு அருமையான வாழ்க்கை. அவருடைய பேச்சும் மூச்சும் சுவாசமும் வாசமும் எங்கே இருந்தது? ஆலயத்தை மையப்படுத்தியதாக இருந்தது, ஆண்டவனை மையப்படுத்தியதாக இருந்தது. இங்கேதான் நமக்கான வாழ்க்கை பாடம் கொடுக்கப்படுகிறது. யார் ஒருவர் இந்த உலகத்தை தன் கண் முன்பாக வைத்து கொண்டு ஆண்டவரை மறைக்க விரும்புகிறார்களோ அவர்களால் நிச்சயமாக கடவுளின் திரு உளத்தை நிறைவேற்றவே முடியாது. மாறாக யார் ஒருவர் எனக்கு இந்த உலகம், என் கண்ணுக்கு முன்பாக இந்த உலகம் மறைவாக இருக்கட்டும், இந்த உலகை படைத்த கடவுள் எனக்கு முன்பாக வரட்டும் என்று ஆவலோடு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இன்றைய நற்செய்தியிலே அண்ணா என்கிற பெண்மணி பெற்ற அபரிவிதமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த ஆண்டவர் மைய வாழ்வை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? நான்கு விதமான செயல்பாடுகளை முன்னெடுத்தோம் என்று சொன்னால் இந்த பெண்மணியை போன்று ஆண்டவரை நம்மாலும் புகழ முடியும். என்ன என்ன? முதலாவதாக எரேமியா புத்தகம் 17:7-8 இறைவார்த்தைகளிலே பார்க்கிறோம், நம்பிக்கை வைப்பது. யார் மீது நம்பிக்கை வைப்பது? நம்மை அழைத்து படைத்து பராமரித்து வழிநடத்துகிற ஆண்டவரின் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் என்றுமே இந்த உலகத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் மீது ஒருவர் ஆழமாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவர் ஒருபோதும் எச்சூழலில் எப்பொழுதும் தன்னை நம்பி வந்தவர்களை கைவிட்டது கிடையாது. ஆனால் உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் காரியவாதிகள். காரியங்கள் நடைபெறுகிற பொழுது அல்லது காரியம் முடிந்த பின்பு நம்மை விட்டு விலகி செல்லுகிற மனிதர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அவர்கள் நம்பிக்கையற்ற தன்மைக்கு தான் நம்மை அழைத்து செல்ல முடியும். இரண்டாவதாக யாருக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும் என்றால் இணைந்து இருப்பவர்களுக்கு. யோவான் நற்செய்தி 15:5 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், திராட்சை செடியினுடைய அந்த உவமையை வாசிக்கிற பொழுது யார் ஒருவர் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் ஆண்டவரை முன்னுக்கு இருத்த முடியும். அதில் இயேசு மிக அழகாக சொல்லுவார், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று. அத்தகைய வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத மக்களாகத்தான் நாம் பல நேரங்களில் இருப்பதால் இந்த உலகம்தான் எனக்கு எல்லாம் கொடுக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தான் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து என்னை வாழ வைக்கிறார்கள் என்கிற ஒரு மனப்பக்குவமும் மனநிலையும் நமக்கு உருவாகி இருப்பதால் தான் இந்த உலகத்தோடு இணைந்து இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களோடு இணைந்து வாழ்ந்து விட்டால் எல்லாம் கிடைத்து விடும் என்கிற ஒரு விதமான சலனமற்ற மனநிலையில் நாம் வாழுகின்றோம். அது முற்றிலும் தவறு. எப்பொழுது இந்த கடவுளை விடுத்துவிட்டு கடவுள் படைப்பான மனிதரோடு சேர்ந்து இணைந்து வாழ நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அப்பொழுதே அக்கணமே ஆண்டவர் உங்களை விட்டு அகன்று வெகு தொலையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் கடவுள் உங்களை விட்டு அகன்று போவது கிடையாது, மாறாக உங்களுடைய இந்த இணைந்திருப்பது என்று சொல்லுகிற அந்த மேற்கோளில் வருகிற யாருடன் என்ற கேள்வியில்தான் கடவுள் சற்று வெகு தொலைவில் நம்மால் அகற்றப்பட்டிருக்கிறார் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, வேரூன்றி இருப்பவர்களால் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும். எதில் வேரூன்றி இருக்க வேண்டும்? இந்த அகில உலக கத்தோலிக்க துரு அவையிலே அருள் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிற அருளை ஏன் நாளும் பொழிந்து கொண்டிருக்கிற இந்த அடையாளங்களின் கொண்டாட்டங்களின் மத்தியிலே யார் ஒருவர் தங்களை முழுவதுமாக திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, நோயில் பூசுதல், திருமணம், குருத்துவம் என்கிற ஏழு நிலைகளிலே ஆழமாக வேரூன்றி ஆண்டவன்தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் என்கிற மனப்பக்குவம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் நிச்சயமாக ஆண்டவரில் வேரூன்றியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் உலகத்தில் இருக்கிற ஆசைகள், துன்பங்கள், பணம், பதவி, பட்டம், சுயநலம், அதிகாரப்போக்கு, ஆணவ போக்கு என்று எதிலுமே வேரூன்றாமல் ஆண்டவரில் வேரூன்றியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். இதைத்தான் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2:6 இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரில் ஆழமாக வேரூன்றுகிற மக்களாக இருக்க பவுல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, நாம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:16 இறைவார்த்தையிலே பார்ப்பது போல, யார் ஒருவர் இறை திட்டத்தை அறிந்திருக்கிறாரோ அவர் ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்று மகிழ்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய திட்டங்கள், நம்மை வழி நடத்துபவரின் திட்டங்கள், நாம் யாருக்காக இருக்கின்றோமோ அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு கட்டத்திலே நீர்த்து போகின்ற திட்டங்களாக, தற்காலிகமாக இருக்கிற திட்டங்களாக இருக்கிறது என்றதை யார் உணராமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தின் பால் எழுகிற திட்டங்களுக்குள் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறார்கள். ஆனால் இதற்கு மாறாக ஆண்டவருடைய திட்டம்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியில் வருகிற அந்த அண்ணா என்கிற பெண்மணி, ஆண்டவருடைய திருவுளத்தை என் கண்களால் கண்டுகொண்டேன், இதை மற்றவருக்கும் நான் எடுத்து உரைக்கிறேன் என்ற அந்த கடவுள் திட்டத்தை முழுவதுமாக உணர்ந்த பெண்மணியாக இருப்பது போன்று நாமும் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் இன்றைய நாளில் நாம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் நாம் உலகை சார்ந்த நிலை என்பதிலிருந்து மாறுபட்டு கடவுள் சார்ந்த நிலையாக உருவாகிறோம் என்று பார்க்கிறோம். எனவே அன்பிற்கு இனியவர்களை, ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் நாம் நிறைவாக பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்களை இந்த உலகத்திலிருந்து மறைத்து இந்த உலகத்தை படைத்து பராமரித்து வழிநடத்துகிற ஆண்டவர் மீது பதிய வைப்போம். அப்பொழுது உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவருடைய அமைதியும் வல்லமையும் என்றென்றும் தங்கும். இதைத்தான் தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 2:11-12 இறைவார்த்தைகளில் பார்க்கிறோம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையை உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் இறை பற்றுடனும் நேர்மையுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். ஆமீன்.